அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
வாசிப்பவர் விஷ்ணுபிரியா. அதிபர் டிரம்ப் தனது முதல் பட்ஜெட்டை வெளியிட்டுள்ளார். அதில் பெரிய அளவில் ராணுவ செலவினங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் வெளிநாட்டிற்கான உதவிகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான செலவுகள் மிகவும் குறைக்கப்பட்டுள்ளது. ஐநாவின் பருவநிலை மாற்ற திட்டத்திற்கான நிதியும் அதில் நீக்கப்பட்டுள்ளது. மேலும் மெக்சிகோ எல்லையில் சுவர் கட்டுவதற்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட்டில் நாட்டின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஆனால் வேலைவாய்ப்புகள், தூய்மையான எரிசக்தி மற்றும் கல்விக்கான முதலீட்டை குறைத்து பாதுகாப்பில் அதிக பணத்தை செலவிடுவதாக ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். துருக்கி அதிபர் ரிசப் தாயிப் எர்துவான் இஸ்லாமிய பெண்கள் ஈஜாப் அணிவது குறித்த ஐரோப்பிய ஒன்றிய நீதிமன்றத்தின் சமீபத்திய தீர்ப்பின் மூலம் இஸ்லாமிற்கு எதிரான சிலுவை போரை தொடங்கியுள்ளதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றிய நீதிமன்றம் இந்த வாரம் பொதுவான ஆடை கொள்கைகளை விதிக்கும் நிறுவனங்கள் பாகுபாடு சட்டத்தை மீறுவதாக இருக்காது என்ற வழிகாட்டுதலை வழங்கியுள்ளது. துருக்கியில் நடைபெறவிருக்கும் மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பிற்கு முன்னதாக ஐரோப்பிய ஒன்றிய அரசுகள் மற்றும் நிறுவனங்களுடனான பரவி வரும் மேலும் அதிக அளவில் கோபாவேசமானதாக காணப்படும் சர்ச்சையில் மிக சமீபத்தியதாக எர்துவானின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பாரிஸில் உள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் தலைமையகத்தில் பார்சல் குண்டு வெடிக்கப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். இது குறித்த விசாரணை நடைபெற்று வருகிறது.
Une enquête est ouverte sous l'autorité du procureur général Molins et donc c'est
allé அந்த வெடிகுண்டு வீட்டில் செய்யப்பட்டது என்றும் ஒரு பெரிய பட்டாசை போன்று இருந்ததாகவும் வழக்கமான அஞ்சலின் மூலம் கொடுக்கப்பட்டது என்றும் பிரான்ஸ் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜெர்மன் நிதியமைச்சர் வோஃப்காங் ஷாய்ப்ளவிற்கு இம்மாதிரியான பார்சல் குண்டு அனுப்பி வைக்கப்பட்டு அது அவரின் அஞ்சல் துறையால் இடைமறிக்கப்பட்டதற்கு அடுத்த நாளிற்கு பிறகு இம்மாதிரியான சம்பவம் நடைபெற்றுள்ளது. தெற்கு சூடானின் மையப்பகுதியில் ஒரு உதவி வாகனம் மீது துப்பாக்கிதாரிகள் நடத்திய தாக்குதலில் இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் இந்த தாக்குதலில் IOM என்று அழைக்கப்படும் குடியேற்றம் தொடர்பான சர்வதேச நிறுவனத்தில் பணியாற்றி வரும் ஒரு சுகாதார அதிகாரி உட்பட மூன்று பேர் காயமடைந்துள்ளனர். தெற்கு சூடான் தலைநகரான ஜூபாவில் இருந்து 200 கிலோமீட்டர்கள் தொலைவில் வடக்கே உள்ள இரோல் நகரில் திடீரென பரவிய காலரா நோயை குணப்படுத்த உதவி பணியாளர்கள் இங்கு குழுமியிருந்தனர். IOM நிறுவனத்தின் வில்லியம் லேசிஸ்விங் இந்த தாக்குதலை கண்டித்துள்ளார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
சவுதி அரேபியாவின் அரசர் சல்மானின் மேற்பார்வையில் 65 பில்லியன் டாலர்கள் மதிப்பிடப்பட்ட வர்த்தக ஒப்பந்தங்கள் சீனா மற்றும் சவுதி அரேபியாவிற்கு இடையே கையெழுத்தாகியுள்ளன. அந்த ஒப்பந்தங்களில் எரிசக்தி முதல் விண்வெளி வரையிலான தொழில்கள் அடங்கியுள்ளன என்று சீனா வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதை தவிர வேறு எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை. உலகின் இரண்டாம் பெரிய பொருளாதார நாடான சீனாவுடனான உலகின் மிகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதியாளரான சவுதியின் உறவை மேம்படுத்தும் முயற்சியில் அரசர் சல்மான் சீனாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். சீனா தனது எண்ணெய் இறக்குமதிகளுக்கு மத்திய கிழக்கு நாடுகளை சார்ந்துள்ளதால் சவுதி அரேபியா மற்றும் அதன் பிராந்திய எதிரியான ஈரானுடனான ராஜ்ய உறவை சமமாக வைத்துக்கொள்ள முயற்சித்து வருகிறது. நீண்ட காலமாக ஆப்பிரிக்க கால்பந்து கூட்டமைப்பின் தலைவராக இருந்த இசா அயாடோ ஆப்பிரிக்க கால்பந்து கூட்டமைப்பின் தலைவர் பதவிக்கு நடந்த தேர்தலில் மடகாஸ்கர் நாட்டை சேர்ந்த அகமதிடம் தோல்வியடைந்துள்ளார். கேமரூன் நாட்டைச் சேர்ந்தவரான இசா அயாடாவின் தோல்வியை செய்தியாளர்கள் அதிர்ச்சி தோல்வி என வர்ணித்துள்ளனர். கடந்த 29 ஆண்டுகளாக ஆப்பிரிக்க கால்பந்து கூட்டமைப்பின் தலைவராக இசா அயாடோ பதவி வகித்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச கால்பந்து நிர்வாக அமைப்பான ஃபிஃபா அமைப்பின் மூத்த துணைத் தலைவரான இசா அயாடோ மீது தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. இதனிடையே தேர்தலில் வென்ற அகமது மடகாஸ்கர் நாட்டின் முன்னாள் அமைச்சராகவும் அந்நாட்டு கால்பந்து அமைப்பின் தலைவராகவும் பதவி வகித்துள்ளார். ரயிலில் பயணம் செய்யும்போது பசியாக இருந்த ஒரு குழந்தைக்கு பயணி ஒருவர் அனுப்பிய ட்விட்டர் செய்தியை கருத்தில் கொண்டு உடனடியாக பால் வழங்க ஏற்பாடு செய்ததற்காக இந்திய ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு சமூக வலைதளத்தில் பாராட்டுகளை பெற்றுள்ளார். அனகா நிகாம் என்ற பெண் ரயிலில் பயணம் செய்தபோது தனது பெண் குழந்தைக்கு பால் வாங்க முயற்சித்த ஒரு தாயை கண்டு ட்விட்டரில் செய்தி வெளியிட்டார்.